வணக்கம் நேர்களே, இது தென்றல் வந்து உங்களை தீண்டும் நேரம். வாரம் தோறும் ஞாயிறுகளில் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் வானொலியான தமிழ் தென்றல் இப்போது உங்களை தீண்டுகிறது. எல்லோரும் வணங்கும் இறைவனை வேண்டி இந்த நாள் உங்கள் பொன்னான நாளாக மாறட்டும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்குவோம். இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்னல் நேயர்களுக்கு வணக்கம். தவறு செய்கிறவன் அப்பாவி, ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்கிறவன் மூடன், ஒரு தவறும் செய்யாதவன் மரக்கட்டை. தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திருத்திக் கொள்கிறவனே மனிதன். பூமியை ஆழமாக தோண்டினால்தான் தண்ணீர் கிடைக்கிறது. உண்மையான அன்பு வைப்பானதுதான் நந்தி நிரம்ப வருகிறது. பணம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது, பணம் இல்லாவிட்டால் யாருக்கும் என்ன தெரியாது. நீ கொடுக்க வேண்டியவற்றை நன்றாக கொடு, அது உனக்கு 4 மடங்காக திருப்பி தரப்படும். எப்பொழுதும் உன்னை நினைத்து சுயநலமாக இருப்பதை விட மற்றவர்களை நினைத்து பொது நலமாக சிந்தி நீ நன்றாக இருப்பாய். வாழ்க்கை ஒருமுறை, அதை மற்றவர்களுக்காகவும் வாழ்ந்து காட்ட பழகிக் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
எண்ணம் என்னும் ஏட்டில் நான் பாடும் பாட்டில் நீ வாழ்கிறாய், நித்தம் வரும் மூச்சு.
ஐயா, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. என்னங்க பாடுறீங்க? அப்படி இல்ல, நான் பாடுறேன் பாருங்க.
வைகை நதி ஓரம் பொன் மாலை நேரம் காத்தாடுது, கல்வடியும் பூக்கள் காத்தோடு சேர்ந்தே கூத்தாடுது. இது அன்பின் வேதம் அதை நாளும் போதும், இது அன்பின் வேதம் நாளும் போதும் காத்தே. இதன் ராகம் தாடம் பாவம் அன்பை கூறும். பூஜைக்கிது ஏற்றதென்று மலரை படைத்தான் தலைவனும் மாலை என்று சூடி கொள்ளத்தான்
இலக்கியச்சாரம் வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் நன்னறியிலிருந்து ஒரு அருமையான கவிதையை அளிக்கின்றோம். அன்பில்லாதவனுக்கு ஒன்றாலும் பயனில்லை. கவிதையை கேளுங்கள். இல்லானுக்கு அன்பு இங்கு இடம்பொருள் தேவல் மற்ற எல்லாம் இருந்தும் அவற்கு என் செய்யும் நல்லாய் மொழி இலார்க்கு ஏது முதுநூல் தெரியும் விழி இலார்க்கு ஏது விளக்கு. இந்த கவிதையின் கருத்தை பார்ப்போம். மொழி இலார் என்பவர் ஊமையர். முதுநூல் என்பது பழமையான நூல். இவ்வுலகில் பேசும் தன்மை உடையவர்களே அந்நூல் பயன் தரும். ஊமையர்களால் பேச முடியாது. ஆதலால் அவர்களுக்கு கல்வி கற்றல் கடினமானது. எவ்வாறு அவர்கள் கற்றாலும் தாம் கற்ற பழமையான அந்த நூலின் பொருளை அவர்களால் விரித்து உரைக்க முடியாது. எனவே ஊமையர்களுக்கு அவர் கற்ற அந்த பழைய நூலினால் அதிக பயன் ஏற்படாது. விழியிலார் என்பவர் கண்கள் இல்லாதவர், குருடர்கள். ஒருவர் கண்களை பெற்றிருந்தால்தான் இரவில் விளக்கின் ஒளியை கொண்டு பொருள்களை பார்க்க முடியும். அவ்வாறு இன்றி குருடர்களாக இருப்பவர்கள் விளக்கினை பெற்றிருந்தாலும் எப்போதும் எந்த பொருளையும் அதன் உதவியால் பார்க்க முடியாது. எனவே குருடர்களுக்கு விளக்கின் ஒளியால் பயன் ஏதும் உண்டாகாது. இவற்றைப் போலவே இவ்வுலகில் அன்பினை உடையவர்களே இடம் பொருள் முதலியவற்றால் அறத்தையும் புகழையும் தேடிக்கொள்ள முடியும். அன்பு இல்லாதவன் இடம்பொருள் ஏவலால் ஆகிய யாவற்றையும் பெற்றிருக்கலாம். எனினும் அவற்றால் அடையக்கூடிய அறத்தையும் புகழையும் அவனால் பெற முடியாது. எனவே மக்கள் அன்பு உடையவர்களாய் இடம்பொருள் கொண்டு அறத்தையும் புகழையும் தேடி வாழ வேண்டும். அந்த அருமையான கவிதையை மீண்டும் பார்ப்போம். இல்லானுக்கு அன்பு இங்கு இடம்பொருள் ஏவல் மற்ற எல்லாம் இருந்தும் அவற்கு என் செய்யும் நல்லாய் மொழி இலார்க்கு எது முதுநூல் தெரியும் விழி இலார்க்கு எது விளக்கு. அடுத்ததாக சில சிந்தனையை தூண்டும் நகைச்சுவையான சில விடயங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றோம். ஒருவன் ஒரு வேலைக்காக ஒரு பேட்டிக்கு ஒரு நிறுவனத்துக்கு சென்றிருந்தான். அப்போது பேட்டியில் முதலாளி அவனை கேட்டார், நீ நாங்கள் இந்த நிறுவனத்தில் சுத்தத்தை பற்றி மிகவும் கவனமாக இருக்கின்றோம். நீ உன்னுடைய கால்களை முதலில் அங்கிருந்த கம்பளத்தில் நன்றாக சுத்தப்படுத்தி விட்டு வந்தாயா என்று கேட்டார். அப்போது பேட்டிக்கு வந்தவர் ஆமாம் ஆமாம் என்று சொன்னான். அதன் பிறகு முதலாளி, நாங்கள் உண்மைக்கும் பெரிதும் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், நீ வந்த வாசலில் ஒரு கம்பளமும் இருக்கவில்லை என்று சொன்னார். அப்போது பேட்டிக்கு வந்தவர் நன்றாக பொய் சொல்லி அகப்பட்டு கொண்டார். அடுத்ததாக இங்கிலாந்தில் ஒரு மகன் தந்தையிடம் கேட்கின்றான், அப்பா அதாவது டேடி, நீங்கள் எப்போதாவது எகிப்துக்கு போயிருக்கிறீர்களா என்று. அப்போது அப்பா சொல்கின்றார், இல்லையே, நான் ஏன் அப்படி கேட்கின்றாய் என்று. அப்போது மகன் சொல்கின்றான், அப்படியானால் நீங்கள் மமியை எப்படி அடைந்தீர்கள் என்று. அதாவது அவன் மமி என்று குறிப்பிடுவது அவனுடைய அம்மாவை. ஆனால் அவன் மமி என்று இந்த இடத்தில் எகிப்தில் இருக்கும் பிணங்களையும் குறிப்பிடுகின்றான். மமி என்ற சொல் எகிப்தில் புதைக்கப்பட்டு இருக்கும் பிணங்களையும் குறிக்கின்றது. அடுத்ததாக ஒரு பெண் நன்றாக புத்தகம் வாசிக்கும் ஒரு இளைஞரை திருமணம் செய்யவிருக்கின்றாள். அப்போது அவளும் புத்தகத்தில் நல்ல விருப்பம். அப்போ ஒருவர் அவளை கேட்கின்றார், அங்கிருக்கும் எல்லா புஸ்தகங்களிலும் உங்களுக்கு எந்த புஸ்தகம் விருப்பம் என்று கேட்ட அவள் சொல்கின்றாள், ஆமாம், பல புஸ்தகங்கள் இருக்கின்றன, ஆனால் காசோலை புத்தகம் தான் எனக்கு மிகவும் விருப்பமானது, அதாவது செக் புக் தான் தனக்கு விருப்பமானது என்று சொல்கின்றார். நேர்களே, இதுவரை நீங்கள் நன்னறியிலிருந்து ஒரு கவிதையையும் சில நகைச்சுவை துளிகளையும் கேட்டீர்கள். நன்றி, வணக்கம் நேர்களே.
பேசுவாய் உயிரெல்லாம் ஒரு விசை தாக்குமே.
மழையில்லா நேரமும் அருகில் நீ வருகை ஆறேழு மானவில் தோன்றுமே.
பெருங்காற்றிலே மரமாகியே வேரோடுதான் என் நெஞ்சம் ஆடுதே.
முழுக்கிடுதே ஆலை நடுவே போட்ட கரும்பாய் பாழும் மனம் பாடாய் படுத்துதே
நெஞ்சங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அறிவு அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, தந்திரம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, ரெண்டையும் நம்ம ஒன்னாவே குழப்பிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து வஞ்சனையான ஒரு அறிவு இருக்கும், குயுக்தியான ஒரு அறிவு, திருட்டுத்தனமான ஒரு அறிவு, அப்புறம் வந்து கம்பீரமான அறிவு அல்ல. நான் என்ன வார்த்தையை பயன்படுத்துறது? இப்போ காட்டை வந்து அறிவுள்ள மிருகம்னு எதை கணக்கு பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? சில பேர் நிறையும்பாங்க அவசரப்பட்டு. அது வஞ்சனையான குயுக்தியான அறிவுடைய மிருகம், அது ரொம்ப அறிவுடைய மிருகம்னு சொல்ல முடியாது. யானை தான் காட்டிலேயே வந்து ரொம்ப அறிவுடைய மிருகம்னு கணக்கு பண்றாங்க. விலங்குகள்லேயே காட்டுல ரொம்ப அறிவுடைய விலங்கு அப்படின்னா அது யானைன்னு கருத்து வச்சிருக்காங்க. யானைக்கு வந்து நினைவு ஆற்றல் கூட, செயல் திறன் கூட, எந்த மிருகத்துக்கும் இல்லாத சில பண்பு நலன்கள் யானைக்கு ரொம்பவே கூட. எப்படின்னு பாருங்க, ஒரு சின்ன குண்டூசி கீழே விழுந்ததுன்னா கூட குண்டூசியை கூர்ந்து பார்த்து தன் துதிக்கை நுனியால ஒரு குண்டூசியை எடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த துதிக்கையில இருக்கு, அது யானைக்கு இருக்கு. குண்டூசியில கடப்பாறை தூக்கிறோம், ஒரு பெரிய தேக்கு மரம் தூக்கிறோம், பல டன் தூக்கிறோம். இது கொஞ்சம் நுட்பமானது, துதிக்கையை கொண்டு ரொம்ப வெயிட்டான பெரிய விஷயத்த தூக்கவும் முடியும், இத்துணூண்டு குண்டூசி அதை அப்சர்வ் பண்ணி தூக்கவும் அதால முடியும். அதான் நுட்பமான அறிவு யானைக்கு, அப்சர்வேஷன், தொலைவிலேருந்து உன்னை கவனிக்கிறது, கவனிச்சுட்டு யோசிச்சுட்டு ஒரு காரியம் பண்றது யானைக்கு உண்டு. யானை வந்து ஓடைகள்லாம் இருக்கு பாருங்க, ஓடைகளை கடக்கிற போது துதிக்கை அப்படி உள்ள விட்டு பார்க்கும். வேற எந்த விலங்குக்கும் அந்த ஆழம் பாக்குற இயல்பு கிடையாது, தடக்குன்னு இறங்கிடும். யானை ஆழம் தெரியாம இறங்கவே இறங்காது. துதிக்கை அப்படி உள்ள விட்டு ஆழம் பார்த்து துதிக்கை இடிக்குதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் கால் எடுத்து உள்ள வைக்கும். இந்த கோயில்கள்லாம் யானை வளர்க்குறாங்க, சாக்கடையை தாண்ட சொன்னா யானை சுலபத்துல சாக்கடையை தாண்டாது. சாக்கடைக்குள்ள தண்ணி ஓடுதுன்னா இப்படியே பார்த்துட்டு துதிக்கையை உள்ள விட்டு அந்த சாக்கடையோட ஆழம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் காலை வச்சு தாண்டும். இதெல்லாம் யானைக்கு ஒரு கூர்த்த மதி, நினைவாற்றல், சிந்திக்கும் திறன், ஒன்றை கொண்டு இன்னொன்றை யோசித்து சிந்திக்கிற அறிவு, இதெல்லாம் யானைக்கு உண்டு. அதனால காட்டிலே அறிவுடைய விலங்கு அப்படின்னு சொன்னா யானையை தான் சொல்லுவாங்க. பட் நாமெல்லாம் சின்ன வயசுல இருந்து பள்ளிக்கூடத்துல அறிவுடைய விலங்கு அப்படின்னா நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. பல பள்ளிக்கூடங்கள்ல சின்ன வயசுல நரி வந்து கன்னிங், அதாவது வஞ்சனையான, என்ன சொல்றது, வஞ்சனையான ஏமாற்றுகிற அறிவு. இப்ப பல பேருடைய அறிவு நீங்க பாத்தீங்கன்னா நரியை போன்ற வஞ்சனையான அறிவு இருக்குமே ஒழிய யானையை போன்ற கம்பீரமான அறிவு இருக்காது. நரி வந்து என்ன வஞ்சனையான அறிவு, சில பேர் மனுஷாலே நீங்க பாத்துருவீங்க, டக்குன்னு ஏமாத்திடுவாங்க நம்மள. எனக்கு இன்னும் பள்ளிக்கூடம் நான் படிச்ச போது நடந்த ஒரு சம்பவம் மறக்கவே மறக்காது. இந்த பள்ளிக்கூடங்களில் பரிசளிப்பு கொடுக்கும்போது மாறி போயிடும். இப்போ எங்கிட்ட வந்து யாரோ இன்னொருத்தருடைய பரிசு, முதல் பரிசு வந்து பரிசு பொட்டலமோ இல்லை கப்போ வந்து அவங்க பேர் போட்டது எங்கிட்ட இருக்கும், என் பேர் போட்டது இன்னொருத்தர் யார்ட்டையும் மாறி போயிருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன தவிப்பு இருக்கும், தன் பெயர் போட்டு அந்த பரிசை வாங்கிக்கணும், இது இன்னொருத்தர் நம்ம கிட்ட இருக்கு, இது எப்படியாவது சேர்த்துணும். சில பள்ளிக்கூடங்கள்ல அதாவது கவலைப்பட மாட்டாங்க, தாறுமாறா கொடுத்து விட்டுருவாங்க பரிசளிப்பு விழால. அப்படி ஒரு முறை நான் படிச்ச பள்ளிக்கூடத்துல கொடுத்துட்டாங்க பரிசு, அதாவது எனக்கு வர வேண்டிய பரிசு எவங்கிட்டயே போயிடுச்சு, வேற எவன் பேரோ இருக்கிறது எங்கிட்ட இருக்கு. அப்போ நண்பர் கிட்ட உட்காந்து கேட்கிறாரு, உனக்கு யார் பேர் பரிசு வந்திருக்கு அப்படிங்கிறாரு. நான் அந்த பேரை சொல்றேன். அந்த பேரை சொன்ன உடனே அந்த நண்பருக்கு அவர் நண்பர், அவர் அங்கேருந்து வந்துட்டாரு, வந்து இந்த பரிசை கொடு அப்படின்னு கேட்டா நான் கொடுத்தோம் அவருக்கு, ஏன்னா அவர் பேர் அதுல இருக்கு. ஆனா அவர் எவ்வளவு வஞ்சனையா ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா, பாரு பிரதர், ஓம் பேர் போட்ட பரிசு எனக்கு வந்துருச்சு, ஏன் பேர் போட்ட பரிசு உனக்கு வந்துருச்சு, நாளைக்கு நான் கொண்டு வரேன், மாத்திக்கலாமா அப்படின்னு. நமக்கு என்ன தோணும், ஆமா ஆமா, அவரது எங்கிட்ட இருக்கு, என்னது அவர்கிட்ட இருக்கு, மாத்திக்க வேண்டியதுதானே அப்படின்னு தோணும் நமக்கு. மறுநாள் அங்கே போனோடனே இந்தாங்க கொண்டாங்க அதை வாங்கிட்டு அவருக்கு என்ன கொடுத்து ஓடி போயிட்டார். பார்த்தா அதுல என் பேர் இல்ல, வேற எவன் பேரும் இருக்கு. ஒரு நிமிஷத்துல நம்மளை ஏமாத்திட்டார், எப்படி அவரது எங்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டார், அதை வாங்கணும். ஆனா பொய்ய அவனு சொல்லி என்ன ஏமாத்திட்டாரு. எப்படியா என்னது அவர்த்த இருக்குன்னு சொன்னாதான் நான் கொண்டாடுவேன். என கொண்டு வர வச்சு அவரது அவர் வாங்கிட்டு என்ன கொடுத்து ஓடி போயிட்டார். இப்போ ஒரு செகண்ட்ல என்ன ஏமாத்திட்டார். ஆனா என்ன நடந்து தெரியுமா, அந்த நண்பரை நான் வாழ்நாள் முழுக்க என்னால மறக்க முடியல. பள்ளிக்கூடம் படி இப்ப வயசாய் போச்சு, யோசிச்சாவன் அறிவு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணம் வருது. ஆனா அப்போ பள்ளிக்கூடம் படிச்ச காலம் நான் பேசவே இல்லை அவர்கிட்ட. அதுக்கப்புறம் அவரோட பேசுறதே கிடையாது. பள்ளிக்கூடம் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அவரோட எதிரியாவே நினைச்சேன், நம்மள ஏமாத்திட்டான் நம்மள ஏமாத்திட்டான் நம்மள ஏமாத்திட்டான் அப்படின்னு. இப்போ ஒரு மெச்சூரிட்டி வந்ததுனால அவங்க கிடக்கலாமா அப்படித்தான் இருந்திருப்பான், நமக்கு தெரியல நம்ம சின்ன வயசு அப்படின்னு தோணுது. எதுக்கு சொல்ல வரேன், இந்த வஞ்சனையினால ஒரு நிமிஷம் ஜெயிச்சிட்டவர் ஜெயிச்சிட்டு தான் நினைச்சிட்டாரு. ஆனா வாழ்நாள் முழுக்க என் மூலம் அடைய வேண்டிய எத்தனையோ நன்மைகள் அவர் அடையவே இல்லை, நான் அவரை மதிக்கவே இல்லை பல சந்தர்ப்பத்துல. அப்ப என்ன போச்சு, என்னுடைய நம்பிக்கையை இழந்துட்டேன். இந்த குயிக்தியா சாமர்த்தியமா நடந்துக்கிறவங்க தன்னை பெரிய அறிவாளியா நினைச்சு, அதெல்லாம் நரி யானை மாதிரி இருக்கணும், நரி மாதிரி இருக்கக்கூடாது. யானையின் அறிவு முக்கியம், நரியினுடைய அறிவு இருக்கக்கூடாது. நரியனுடைய சாமர்த்தியத்துல சில பேர் பேசுவாங்க, தன்னை பெரிய உலகமாக சாமர்த்தியசாலி, திருடன்னா திருடன் ஒத்துக்கு போயேன், அந்த திருடன் ஒத்துக்க மாட்டாங்க ஊர்ல எல்லாம் அந்த வசனம் எல்லாம் பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. அதுக்கு அதான் நரியனுடைய புத்தி, தன்னுடைய எல்லா தப்புக்கும் ஒரு சமாதானம் சொல்லுவாங்க. இவங்க அயோக்கிய பையன் ஒரே வார்த்தை நம்ம சொல்வோம், அது சூழ்நிலை காலத்தின் கட்டாயம் நிர்பந்தம், 100 வார்த்தை பேசுவாங்க. என்ன பெரிய வேண்டக்கா 100 வார்த்தை, நீ அயோக்கியன்னா அயோக்கியம் தானே, ஸ்ட்ரைட்டா வா விஷயத்துக்கு, வரமாட்டாங்க. இதெல்லாம் நரியனுடைய குணநலம் அப்படிங்கிற. நான் எதுக்கு சொல்ல வரேன், அறிவு இருந்தா யானை மாதிரி இருக்கணும், நரி மாதிரி இருக்கக்கூடாது. இந்தியாவில் பஞ்சதந்திர கதைகள்னு ஒன்று இருக்கு, அது வந்து யதார்த்தமான உண்மைகளை நல்லா புட்டு வைக்கிற கதை. அது வந்து நரி எவ்வளவு சாமர்த்தியமானதுன்னு ஒரு கதை வச்சிருக்கேன், நரியினுடைய பெரிய சாமர்த்தியத்துக்கு ஒரு அழகான கதை வச்சிருக்கேன். சிங்கம் காட்டுக்கு ராஜா உட்கார்ந்துருக்கு ஒரு நாள், அது காட்டுக்கு ராஜாவா இருக்கிறது ஒரு சுண்டலியை பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு யானை கிட்ட காமிச்சு கேட்டுச்சு, இது என்ன அப்படின்னு. யானை சொல்லுச்சு, இதெல்லாமா கேட்பாங்க சுண்டலி, உங்களுக்கே தெரியாதா, இது இப்ப என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. யானை இப்ப என்ன போச்சு பாருங்க, ஸ்ட்ரைட் சொல்லிடுச்சு, இதெல்லாம் சுண்டலி உனக்கே தெரியுமில, அப்புறம் என்ன கேக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. யானை இந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, மறுபடியும் இந்த சுண்டலி தனியா ஒரு நாள் புடிச்சு நரி கிட்ட காமிச்சு, இது என்ன அப்படின்னு. நரி சொல்லிச்சான், நான் நாளைக்கு பதில் சொல்றேனே அப்படின்னு. இதுக்கு என்ன நாளைக்கு, உனக்கு தெரியாதா அது என்னன்னு. இல்ல எதுக்கு நான் நாளைக்கு சொல்றதான் நல்லது, நீ என்ன பண்ண போற நாளை வரைக்கும் அப்படின்னு. எங்க ஜாதிக்காரங்கிட்டலாம் பேசிட்டு சொல்றேன்னு சொல்லிச்சான். என்ன ஜாதிக்காரன், எல்லா நரியும் கேட்டுக்குவோம், நாங்கெல்லாம் யோசிச்சு ஒரு முடிவு சொல்றோம், சரி நாளைக்கு வந்து சொல். இது மறுநாள் போய் எல்லா நரியும் கூப்பிட்டு எல்லாம் பேசி ராஜா சுண்டலியை காமிச்சு, இது என்னன்னு கேக்குறாரு, நான் என்னன்னு சொல்லட்டும், சுண்டலியை காமிச்சு கேக்குற அவர் தெரியுதுல, சுண்டலின்னு சொல்ல மாட்டேங்குது, சுண்டலியை காமிச்சு இது என்னன்னு கேக்குறாரு, நான் என்னன்னு சொல்லட்டும். அந்த மத்த நரிங்கெல்லாம் சேர்ந்து என்னமோ பதில் சொல்லியிருக்கு. இது மறுநாள் அங்கே ராஜாட்ட வந்து சொல்லிச்சான், மகாராஜா அதை சுண்டலி என்று சொல்ல சொன்னார்கள். அப்ப கூட சுண்டலின்னு சொல்லலையா, அதை சுண்டலி என்று சொல்ல சொன்னார்கள். ராஜா கடுப்பாயிடுச்சு, ஏய் இது சுண்டலின்னு உனக்கே தெரியாத, அப்புறம் என்ன சுண்டலி என்று சொல்ல சொன்னார்கள்னு எல்லாரும் சேர்த்துக்கிட்டு சொல்றேன். நரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, இப்ப எதுவா இருந்தாலும் பிரச்சனை என்னோட நிக்கப்படாது, எங்க ஜாதி முழுக்க போயிடணும். ஏன் இப்ப நீங்க அது தப்புன்னு அடிச்சா எங்க ஜாதி முழுக்க தான் அடி வாங்கணும், எல்லா நரி சேர்ந்துட்டு தான் அடி வாங்கணும். இது சுண்டலி இல்ல வேற ஏதோ ஒண்ணுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க, என்ன என்ன மட்டும் திட்டக்கூடாது இல்ல, திட்டினா என்டையர் ஜாதி, நீங்களே இவ்வளவு ஜாதியை பகைச்சுக்கிறதா அப்படிங்கறதுக்காக நான் தப்பாசனம் கூட ஒத்துக்குவீங்க இல்ல, இவ்வளோ இனத்தையும் எப்படி பகைச்சுக்கிறதுங்கிறதுக்காக தப்பாசனம் கூட ஒத்துக்குவீங்க இல்ல அப்படின்னு. சிங்கத்துக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு, என்ன விளையாடுறியா சுண்டலின்னு உனக்கு தெரியுமில்ல, சொல்ல வேண்டியதுதானே. அப்ப நரி சொல்லிச்சு, சுண்டலின்னு தெரியுமில்லன்னு ராஜாக்கே தெரியுமில்ல, ஆமா அப்ப என்ன கேட்டா ஏதோ விஷமம் இருக்குன்னு அர்த்தம், ஒரு வம்பு இல்லாட்டி நீங்க இந்த கேள்வியை கேட்டுக்க வேண்டிய அவசியம் இல்ல இல்ல, அதனால எப்ப வம்பு இருக்கோ அப்ப ஜாக்கிரதையா இருக்கணும், மாட்டி விட்டா நாம மட்டும் மாட்டக்கூடாதுங்க, என்கிட்ட நம்ம ஜாதியை மாட்டி விடணும், எப்படி இருக்கு. இது சின்ன கதை பஞ்சதந்திர கதையில வருது, எதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கிறேன், வஞ்சனையா இருக்கிறவங்க அழியும் போது தான் மட்டும் அழிய மாட்டாங்க, தன் இனத்தையே அழிப்பாங்க, அதுக்கு தான் வர்றேன். யானை அப்படி இல்லை, வஞ்சனையற்றது நேர்மையானது சுத்தமான அறிவுடையது, நரி வஞ்சனையானது குயிர்த்தியான அறிவுடையது, அது ஒட்டுமொத்தமா எப்படின்னா தன் இனத்தையே அழிக்கக்கூடியது. நான் எங்க வரையன்னு நீங்க கவனிச்சுக்கணும், இன்னைக்கு ஒவ்வொரு இனத்திலையும் யானைகள் இல்லைங்க நரிகள் நிறைய இருக்கு, தன் இனத்தையே மாட்டி கொடுக்கிற தன் இனத்தையே அழிக்கிற நரிகள் நிறைய இருக்கு. அந்த நரியின் அறிவை கொண்டாடாதீர்கள், யானையின் அறிவை கொண்டாடுங்கள், அது இனத்துக்கு நல்லது.
பார்த்து அது பூமி எங்கும் நிறைஞ்சிருக்கு. அந்தாலே மனம் ஆனந்தத்தில் நனைஞ்சிருக்கு. நெஞ்சி நிற்கும் நண்பா உள்ளங்கவர் கல்வா வாழ்க்கை இங்கு வாழ்வதற்கு. இரு கண்ணுக்குள் நெஞ்சுக்குள் உன்னை கண்டே உன் அன்புக்கும் பண்புக்கும் என்னை கண்டேனே. நெஞ்சுக்குள் உன்னை கண்டே உன் அன்புக்கும் பண்புக்கும் என்னை கண்டேனே. பூங்காத்து அது பூமி எங்கும் நிறைஞ்சிருக்கு. அன்பாலே மனம் ஆனந்தத்தில் நனைஞ்சிருக்கு. மலர்களை போல் நாம் எப்போதும்
சிரித்திருப்போம்.
சந்தோஷ கதவுகளை நாம் சொல்லாமல்
திறந்திடுவோம்.
தோள் கொடுத்த நண்பன் இங்கு பக்கம் வந்தால் இன்பம் என்ன துன்பம் என்ன ரெண்டும் ஒன்றேதான். உள்ளம் ரெண்டும் அன்பு கொண்டு சேர்ந்து நின்றார். பள்ளம் என்ன வீடு என்ன ரெண்டும் ஒன்றேதான். வானம் கொண்ட நீல நிறம் அதை விட்டு விட்டு போகாதப்பாய். நம்முடைய நட்பின் நிறம் அந்த வானம் போல மாறாதப்பா. பூவனத்தில் பாடல் போர்க்களத்தில் வாக்கள் ரெண்டும் இந்த நண்பன் அல்லவா.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
சென்று வந்து என்னை தோடும் சத்தம் இன்றி